இல்லைங்க, இந்தியா வந்து வளர்ந்த நாடுன்னு சொன்னாலும் தொற்று நோய்கள் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து வேகமாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்ஸ் ரேட்டும் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. மூணாவது, ஒரு 10-15% தேவையில்லாத இடத்துல ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒரு 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 குடும்ப மருத்துவர் அந்த குரூப்ல. என்ன காரணம்னா, இது இன்ஃபெக்ஷனா இருக்குமா நான் இன்ஃபெக்ஷனா இருக்குமா, இது தொற்று நோய் இல்லை ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து நோயாளிகிட்ட சொல்ற போது அவங்க வந்து அது மேல நம்பிக்கை இல்லாம பயன்படுத்துறது. நான்காவது விஷயம், ஓவர் த கவுண்டர் சேல், அதாவது பேஷண்ட் நோயாளிகளே பார்மசியில போய் மருந்தை வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த நிலைமை இன்னும் இந்தியாவில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டங்கள் இருந்தாலும் மருத்துவர் இல்லை, எங்க ஊர்ல டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்மசியில போய் அவங்களே மருந்து வாங்குறதும் இருக்கின்றது. ஸோ இத்தனை காரணங்கள்னாலதான் இந்தியாவில் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியா இருக்குது, யூசேஜும் அதிகமா இருக்கிறது. நீங்க வந்து தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு 10-15% இருக்கலாம்.
இங்க மேற்குலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்காக போகிறோம்னா அது வைரல் இன்ஃபெக்ஷன்னா அதை வந்து ஆன்டிபயோட்டிக் குணப்படுத்தாது, நீங்கள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்தியாவில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வைரல் இன்ஃபெக்ஷன்களுக்கும் கூட ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துகிற ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. டாக்டர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது இல்லை, நோயாளிகளும் அதை எதிர்பார்க்காம இருக்கிறது இல்லை. அந்த நிலைமை பற்றி என்ன சொல்ல வரீங்க?
அந்த நிலைமை வந்து எஜுகேஷன், நோய் பற்றிய தன்மையை வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து நம்பிக்கை ஊட்டி மருந்தை போடாம இருந்து வாக்கலாம், இன்னொரு 5 நாட்கள் கழிச்சு வாங்க, 3 நாட்கள் கழிச்சு வாங்க அப்படிங்கிறத பொது மருத்துவர்கள் கொஞ்சம் செஞ்சோம்னா இந்த ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூஸ் ஆர் ஓவர் யூஸ் இல்லாம இருக்கும். கண்டிப்பா இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்லலை. இத மருத்துவர்கள் வந்து மக்கள் மத்தியில நம்பிக்கை ஊட்டி கொஞ்சம் பொறுத்திருந்து எந்த மருந்தும் போடலாம், இன்னைக்கு வந்து இருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் மருந்து போடுவோம், உடம்பு ஜூரமா தும்மலா உடல் வலியா அதுக்கு மட்டும் மருந்து போடுவோம், ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நம்பிக்கையை சொல்லி நம்பிக்கையை ஊட்டணும் மக்கள் மத்தியில. அதே போல அந்த மக்களும் வந்து மருத்துவர் பார்த்து கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க, வைரஸ் நோய் தான், இது தன்னால சரியாகும், நேரத்தை கொடுத்தா உடம்போட எதிர்ப்பு சக்தி வந்து இதை வந்து தாக்கி சரி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா இந்த 10-15% ஆன்டிபயோட்டிக் ஓவர் யூசேஜ் ஆர் மிஸ்யூஸ் இல்லாம இருக்கும். இது வந்து அரசுக்கும் ஒரு கடமை உண்டு. இந்த நோய், இந்த மாதிரி வைரஸ் நோய் மக்கள் மத்தியில பரவி இருக்கு அப்படிங்கறத வந்து மக்களுக்கு எடுத்துரைத்து இதுக்கு ஆன்டிபயோட்டிக் அவசியம் இல்லை அப்படிங்கறது அரசாங்கமும் அவ்வப்பொழுது மக்களுக்கு தெரிவிச்சாங்கன்னா மருத்துவர்களும் அந்த கரெக்டா அதுக்கு நோய்க்கு ஏத்த மாதிரி மருந்து கொடுக்கறதுக்கும் வசதியா இருக்கும்.
இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தேவையில்லாம பயன்படுத்துற போது ட்ரக் ரெசிஸ்டன்ட் வேரியன்ஸ் ஆஃப் த டிசீஸ், அதாவது வந்து மருந்துக்கு கட்டுப்படாத நோய் வகைகள் புதுசா உருவாகுது அப்படின்னு இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு ஃப்ளூ வந்து மருந்து கட்டுப்படாத ஃப்ளூ, மலேரியா, டியூபர்குலோசிஸே கூட அந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில இந்த தவறுதலான பயன்பாடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வழிவகுத்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா?
உடனே அது வந்து சொல்ல முடிகிறது. இந்தியாவில் ஒரு ஒரு பெரிய தவறான ஒரு இது நடக்கிறதுன்னா, ஒரு மருத்துவர் 10 நாளைக்கு நீங்கள் மருந்து சாப்பிடணும், 6 மாசத்துக்கு நீங்கள் டிபிக்கு மருந்து சாப்பிடணும்னா அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாத நோயாளிகள் தான் அதிகம். இங்கே நீங்கள் வந்து டயபெட்டிஸ்க்கு மருந்து வைத்தியம் வாழ்க்கை முழுக்க பண்ணணும்னா எந்த நோயாளியும் அதை ஒழுங்காக பண்ணுறது இல்லை. கை கால் எதுவும் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு டிபிக்கு வந்து இந்தியாவில் பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னா எந்த நோயாளியும் இன்னைக்கு வந்து டிபிக்கு தன்னால் மருந்து சாப்பிடணும்னா சாப்பிட்றது இல்லை. ஒரு 3 மாசம் சாப்பிட்டோன்னா அந்த கம்ப்ளைண்ட் சரியாயிடுது, இருமல் இல்லை ஜுரம் இல்லைன்னா மாத்திரையை நிறுத்திடுறாங்க. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ், எந்த மருந்துக்கும் அந்த நோயை கிருமியை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற திறமை இருக்கிற மருந்து குறையறதுக்கு காரணம் தான் இந்தியாவில் வந்து இந்த ட்ரக் மருந்த வைத்தியத்தை ஒழுங்காக சாப்பிடாம இருக்கிறதுனால தான். 9 மந்த்ஸ் 1 இயர் அப்படிங்கிறத வந்து இந்த நோயாளிகள் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியான உடனே அவங்களுக்குள்ள ஜுரம் கம்மியானவனா மருந்தை நிறுத்திடுறாங்க. அதனாலதான் தொற்று நோய் தொற்று கிருமிகள் அந்த ஆன்டிபயோட்டிக்கு கட்டுப்பாடு இல்லாம போகிறது. இது வந்து நோயாளிகள் கிட்ட இருக்கிற பெரிய தவறான விஷயம்.
நோயாளிகள் தரப்புல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க சொல்றீங்க, அதே நேரத்துல மருத்துவர்களும் சில மருந்து கம்பெனிகளோட லோக்கல் மருந்து கம்பெனிகளோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு குறிப்பிட்ட மருந்துகளை எல்லாருக்கும் எழுதுறது, சம்பந்தம் இல்லாம எழுதுறது, அந்த மாதிரியான குற்றச்சாட்டு பரவலா இருந்துகிட்டு இருக்கு.
இந்த எல்லா கம்பெனியும் பல மருந்தை செய்யறாங்க. இந்த கம்பெனிக்கு போடணும் அப்படிங்கறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்றாங்க. இந்த மருந்து தேவை இல்லாத பொழுது மருந்து போட போறது இல்ல. சக்கரை நோயாளி இல்லாதவங்களுக்கு சக்கரை நோய்க்கு மருந்து எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு வந்து சக்கரை நோய் இந்தியாவில் அதிகரிச்சு போய் அந்த மருந்து கம்பெனிக்காரங்க தான் டாக்டரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் மருந்தை வந்து நிறைய இது பண்றாங்கன்னா சர்க்கரைக்கு தேவையில்லாத மருந்தை வந்து சர்க்கரை இல்லாத நோயாளிக்கு தர முடியுமா? நீங்க அப்படி அந்த மாதிரி கட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு மல்டி வைட்டமின் அப்படிங்கறதான் நீங்க வந்து தேவை இருக்குதோ இல்லையோ பயன்படுத்தலாம். ஒரு ஆன்டிபயோட்டிக்கையோ ஒரு ரத்த அழுத்தத்துக்கு உள்ள மருந்தையோ சர்க்கரை நோய்க்கு உள்ள மருந்தையோ இந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. எந்த கம்பெனியோடையும் இன்னைக்கு டீல் போட்டுட்டு பண்ண முடியாது. அவங்க அவங்க மருந்தை தான் நம்ம பண்ணணும்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சட்ட விதிப்படி எல்லாருமே அதுல வந்து உட்பட்டு இருக்கிற பொழுது இந்த கம்பெனியோட தான் இந்த கம்பெனி மருந்தை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து யாரும் செய்ய முடியாது.